2014 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் விளக்கப்பட்ட வேள்வி என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். விளக்கப்பட்ட வேள்வி. ஏப்ரல் மாத இதழில் நம்முடைய 5வது கேள்வியாக பின்வருவதை எழுப்பியிருந்தோம். பாண்டவர்களுடைய வனவாச சமயத்தில் கந்தவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட துரியோதனை பீமார்ஜுனர்கள் மீட்டு வந்த சமயத்தில், அவமானத்தால் அவன் உயிர் விட துணிந்த சமயத்தில், கர்ணன் எத்தனையோ ஆறுதல் மொழிகளை சொல்லி களத்தையும் துரியோதனையும் ஒன்றாக கைவிட்டு முதலில் ஓடியவன் இவன்தான். துரியோதனன் மேற்கொண்ட பிராயோபவயச தற்கொலை முயற்சியை கைவிடச் செய்தாலும் அந்த சமயத்தில் நாம் ஒரு ராஜசூயாகம் என்று செய்யலாமா என்று கேட்ட துரியோதனை கர்ணன், உன்னால் அந்த யாகத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அதற்கு மாறாக வைஷ்ணவ பெருவேளியை செய்யலாம் என்று ஆலோசனை கூறினான். துரியோதனன் ராஜசூயாகத்தை செய்ய முடியாது என்று கர்ணனே சொல்லி தடுத்த அந்த காரணங்கள் யாவை? இதை என் 5வது கேள்வியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வியில் ஒரு சிறிய திருத்தம். துரியோதனால் ராஜசூயாகத்தை செய்ய முடியாது என்று கர்ணன் சொல்லவில்லை, கர்ணனிடம் அந்தணர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் காரணங்களில் என்னவோ எந்த மாற்றமும் இல்லை. துரியோதனன் அரசனாக இருந்ததில்லை என்ற நம் முடிவுக்கு வலுவான சான்று கிடைக்கும் இடங்களில் இது ஒன்று. இந்த சம்பவம் நடக்கும் இடத்தை முன்னமேய கோடி காட்டிவிட்டோம். பாண்டவருடைய வனவாச சமயத்தில் மாடுகளை கணக்கெடுப்பதற்காக வனத்துக்கு செல்வதாக துரியோதனன் கர்ணன் முதலானோர் பெரும்படையுடன் பாண்டவர்கள் வனவாசத்தில் கழிக்கும் இடத்துக்கு அருகில் தங்கி அவர்களுக்கு தம் செல்வச் செழிப்பையும் அவர்களுடைய தற்போதைய நிலைமையும் பரிகசிப்பதற்காக செய்த முயற்சி இது. கோஷா யாத்ரா பருவத்தில் இடம்பெறும் சம்பவம். இந்த சந்தர்ப்பத்தில் நடந்ததன் சுருக்கத்தை நாம் நம்முடைய கேள்வியிலேயே சொல்லியிருக்கிறோம். இப்படி துரியோதனனுக்கு ஆறுதல் சொன்ன பிறகு பீஷ்மர் இடையிட்டு கர்ணனுடைய பேச்சுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவில், வீரனே, நீ பகைவர்களால் வலிந்து பிடிக்கப்பட்டாய். தர்மங்களை அறிந்த பாண்டவர்களால் விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். உனக்கு வெட்கம் இல்லையா? பிரஜைகளுக்கு இரட்சகனே, காந்தாரி நந்தன, அப்போது கர்ணன் போர் வீரர்களுடன் கூடின நீ பார்த்து கொண்டிருக்கையிலேயே கந்தர்களிடம் பயந்தவனாக யுத்தத்திலிருந்து ஓடினான். ராஜசிரேஷனே, சைனிகர்களுடன் சேனை வீரர்களோடு கூடின நீ அலறி அழைக்கும் போது பின்புறத்தில் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டு அந்த யுத்தத்தில் நின்று கர்ணன் ஓடினான். தனுர் வேதத்திலும் சௌரியத்திலும் கர்ணன் மகாத்மாக்களான பாண்டவர்களில் நாலில் ஒரு பாகத்துக்கும் ஒப்பாகான் என்று துரியோதனை பார்த்து சொல்கிறார். கும்பகோணம் பதிப்பு, தொகுதி 3, வனப்பருவம், பாகம் 2, 254 அத்தியாயம், கோஷா யாத்ரா பருவம், பக்கம் 946. இந்த சொற்களால் பெரிதும் சீற்றமடைந்த கர்ணன் பீஷ்மரையும் பாண்டவர்களையும் வழக்கம் போல இகழ்ந்து பேசி, பாண்டவர்கள் நால்வர் திக்விஜயம் செய்து சாதித்தவற்றை தான் ஒருவனாகவே நின்று சாதித்து காட்டப் போவதாக சொல்லி தான் திக்விஜயம் செய்ய அனுமதி கேட்கிறான். பல திசைகளுக்கும் பயணித்து எல்லா திசை மன்னர்களையும் வென்று அவர்களை கப்பம் கட்ட வைப்பதே திக்விஜயம் எனப்படுகிறது. திக்விஜயத்துக்கு புறப்பட்ட கர்ணன் வென்ற தேசங்களின் பட்டியல் ஒரு முழு சர்க்க நீளத்துக்கு பேசப்படுகிறது. இப்படி வென்று வந்த தேசங்களை துரியோதனுக்கு கப்பம் கட்டுமாறு வைத்தான் கர்ணன். இந்த பெருவெற்றியை தன் வெற்றியாக கொண்டாட விரும்பிய துரியோதனன் சொல்கிறான், புருஷ சிரேஷ்டனே, எவனுக்கு நீ உதவி புரிபவனாகவும் அன்புள்ளவனாகவும் இருக்கிறாயோ அவனுக்கு கிடைக்க அறியது ஒன்றுமில்லை. நீ என்னுடைய க்ஷேமத்திற்காகவே நல்ல முயற்சி உள்ளவனாக இருக்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அதை உள்ளபடி கேட்பாயாக. சூதநந்தன சூதபுத்திரனே, அப்போது பாண்டவனுடைய யாகங்களில் சிறந்த ராஜசூயத்தை கண்டு எனக்கு ஆவல் உண்டாயிற்று. இந்த ஆவலை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று சொன்னான். மேற்படி பக்கம் 951. கர்ணனை சூதபுத்திரன் என்று அழைப்பது ஏதோ இழிவான பேச்சென்று அன்றாட வழக்கில் துரியோதனன் உள்ளிட்ட பலரும் இவ்வாறு அழைத்திருக்கிறார்கள். எனவே இது இழிமொழியாக கொள்ளக்கூடிய ஒன்றன்று என்பதை விளக்கும் இடம் இது. இப்படி துரியோதனன் சொன்னவுடன் இதை கேட்ட கர்ணன் அந்தணர்களை வரவழைத்து ராஜசூய யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், ராஜசிரேஷ்டனே, கௌரவ சிரேஷ்டனே, யுதிஷ்டர் உயிரோடு இருக்கும்போது உன்னுடைய குலத்தில் அந்த ராஜசூயம் என்கிற சிறந்த யாகமானது செய்வதற்கு சாத்தியப்படாதது. வேந்தே, உன்னுடைய பிதா நீண்ட ஆயுதல்லாதவராக ஜீவித்திருக்கிறார். அரசர்கள் உத்தமனே, அதனாலும் இந்த யாகமானது உனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி பக்கம் 952. இவ்வாறு சொன்னவர்கள் தொடர்ந்து ராஜசூய யாகத்தை செய்ய முடியாவிட்டதும் அதற்கு இணையான வைஷ்ணவ யாகம் என்ற ஒரு யாகத்தை துரியோதனனுக்கு கப்பம் கட்டும் மன்னர்களிடமிருந்து தேவையான பொருட்களை பெற்று அவன் செய்யலாம் என்று யோசனை சொல்கிறார்கள். இரண்டு யாகங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், பல மன்னர்களை வென்று அவர்களிடமிருந்து கப்பம் பெறுகின்ற சக்கரவர்த்தியே இவற்றை செய்ய முடியும் என்பது நமக்கு கிடைக்கும் முக்கியமான குறிப்பு. பல மன்னர்களிடமிருந்து கப்பம் பெற்ற நிலையில் இருந்தாலும் துரியோதனனால் ராஜசூயத்தை செய்ய முடியாது என்பது இதில் இன்னமும் முக்கியமான குறிப்பு. இதற்கு காரணங்காக சொல்லப்படுபவை: ஒன்று, யுதிஷ்டிரன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். இரண்டு, திருதராட்டன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். அப்படியானால் திருதராட்டன் உயிரோடு இருக்கும் நிலையில்தானே தர்மபுத்திரன் ராஜசூயத்தை செய்தான். எனவே திருதராட்டன் உயிரோடு இருப்பது தர்மபுத்திரனை கட்டுப்படுத்தவில்லை. குல முதல்வன் என்ற நிலையிலும் பெரியப்பா என்ற நிலையிலும் தர்மபுத்திரனை கட்டுப்படுத்தாத ஒன்று துரியோதனனை கட்டுப்படுத்துகிறதே. தர்மனுக்கு பெரியப்பா, துரியோதனனுக்கோ தந்தை என்ற நிலைப்பாடு இருந்த போதிலும் தர்மனுக்கு இந்த வேற்றுமை ஒரு வேற்றுமையாக எப்போதுமே இருந்ததில்லையே. ஆகவே இந்த இரண்டு காரணங்களில் திருதராட்டன் உயிரோடு இருப்பதற்கான காரணம் சற்றே தளர்கிறது. இப்போது எஞ்சி இருப்பது யுதிஷ்டிரன் உயிரோடு இருக்கிறான் என்ற காரணம் மட்டும்தான். தர்மபுத்திரன் உயிரோடு இருப்பது எப்படி துரியோதனனை ராஜசூய யாகம் செய்ய முடியாமல் கட்டுப்படுத்தும்? இதற்கான விடையை பாரதம் நேரடியாக தரவில்லை. நாம் உய்த்துணர வேண்டியிருக்கிறது. அதாவது, இப்போது துரியோதனன் ஆள்வது சூதிலே வென்றதாகிய தர்மனுடைய அரசை. இதுவும் கூட சூதாட்டத்தில் பேசப்பட்ட விதியின்படி 12 ஆண்டுகாலம் வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் என்று 13 ஆண்டுகளை அவர்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டால் அரசு அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த நிலையில் கேள்விக்கு இடமில்லாத வகையில் சக்கரவர்த்தியாக திகழ்பவனே நடத்த வேண்டியதான ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரன் உயிரோடு இருக்கும் வரையில் துரியோதனால் நடத்த முடியாது. அப்படியானால் இந்த யாக நடைமுறையின்படி தற்போது அரசனாக இருப்பவன் யார்? நாடு இழந்து வனவாசம் மேற்கொண்டிருக்கும் தர்மபுத்திரனே அல்லவா? இல்லாவிட்டால் அவன் உயிரோடு இருப்பது எப்படி துரியோதனன் இந்த யாகத்தை செல்வதற்கு தடையாக நிற்கும்? நாளைக்கு ஒருவேளை அவன் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்தான் என்றால், வந்தான் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அரசர்களுக்கு அரசனாக சக்கரவர்த்தியாக இருப்பவன் மட்டுமே தனக்கு கப்பம் கட்டுபவர்கள் கொடுக்கும் பொருளை வைத்து கொண்டு செய்ய வேண்டியதான ராஜசூயத்தை துரியோதனனால் எவ்வாறு செய்ய முடிந்தது என்ற கேள்வி எழும். ஆகவே இவனால் அந்த யாகத்தை செய்ய முடியாது. ஆனால் அதற்கு இணையாக கருதப்படுவதும் அதை போன்றே தனக்கு கப்பம் கட்டுவதும் சிற்றரசர்களால் தந்த பொருளால் நடத்தக்கூடியதுமான வைஷ்ணவ வெள்ளியை துரியோதனால் செய்ய முடியும் என்பது அந்தணர்கள் கூறிய முடிவின் உட்பொருள் அல்லவா? எனவே அரசில் முதல் உரிமை பெற்றவனும் சூதில் அரசை இழந்து வனவாசம் மேற்கொண்டிருந்தாலும் நாளை மீண்டும் அரசை பெறும் சாத்தியமுள்ளவனாகவும் தற்போதைய வனவாச காலத்திலும் தர்மபுத்திரன் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதும், திக்விஜயம் செய்து தான் வென்ற அரசுகளை எல்லாம் கர்ணன் துரியோதனனுக்கு உரிமையாக்கினாலும் கூட அவனுக்கு ராஜசூய யாகம் செய்ய இயலாத நிலை இருந்ததும் தெளிவாகின்றன. இந்த யாகமானது உனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று அந்தணர்கள் சொல்வதை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த முடிவுகள் வலுப்பெறுகின்றன. தொடர்வோம். வணக்கம்.